அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி போதகர் விக்கி விக்னராஜா அவர்களின் தலைமையில் ஏலும் தமிழ் திருச்சபையானது கர்த்தருடைய கிருபையினால் கடந்த 23 ஆண்டுகளாக ஆக்லாந்து பட்டணத்தில் உள்ள ஏலும் கிறிஸ்டின் சென்டர் பாட்டனியிலும் மற்றும் 1 மெக்லீன் ஸ்ட்ரீட் மவுண்ட் ஆல்பர்ட்டிலும் வைத்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். தம்முடைய கிருபையையும் உண்மையையும் விளங்க பண்ணின கர்த்தர் ஏலும் தமிழ் திருச்சபைக்கென்று சொந்தமாக ஒரு ஆலயத்தை அருளியிருக்கிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். இந்த மாதம் அதாவது டிசம்பர் 20 சனிக்கிழமை அன்று மாலை 6:30 புதிய ஆலய பிரதிஷ்டை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வருகின்ற 21 முதல் ஞாயிறு ஆராதனைகளும் மற்ற ஆராதனைகளும் புதிய ஆலயத்தில் நடைபெறும். நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் ஆராதனை வருகின்ற 24 அன்று இரவு 10:30 புதிய வருஷ ஆராதனை 31 இரவு 10:30 நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0121-274-9856. நன்றி, வணக்கம்.
இன்றைய நாளிலே நாங்கள் ஒருவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமாயின் அந்த பிறந்த நாளுக்கு உரியவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த பிறந்த நாளுக்கு உரியவர் முதன்மையாக காணப்படுவார். அந்த இடத்துல அந்த பிறந்த நாளுக்குரியவர் இல்லாமல் அவருடைய பிறந்த தினம் கொண்டாட முடியாது, அது வழக்கமும் இல்லை. இப்படியே ஆண்டவர் இயேசு இல்லாமல் நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இயலாது. அப்படி கொண்டாடுவதிலும் எந்த அர்த்தமும் இல்லாமல் இருக்கும். அவரை நாம் அறிந்திருக்க வேண்டுமே. இன்று உலகமெங்கும் அருமையானவர்களே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த கொண்டாட்டத்திற்கு உரியவரை அறியாமலேயே அநேகர் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாங்கள் மறுக்கவும் முடியாது. ஆகவே நாம் பிறந்த நாளுக்கு உரியவரை நாங்கள் அறிந்து அவரையே நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் இன்று மட்டுமல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே கிறிஸ்துமஸாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ரெண்டு வித்தியாசம் உண்டு. இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை. அவரை ஒரு மேன்மையான ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, மாறாக அவர் யார் என்று அறியவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே இன்றைக்கு 2000 முன்பாக மனித சாயலாக அவதரித்தார் என்பதை மறுக்க முடியாது. ஏனென்றால் அது சரித்திரத்தில் பதியப்பட்டிருக்கிறது. மனித சாயலாகி இந்த உலகத்திலே பிரவேசித்த ஆண்டவர் இயேசுவானவர் தம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 6:38 நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இப்படி சொன்னதை கேட்ட அங்கே கூடியிருந்தவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்துவிட்டது. இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இவருடைய தகப்பனையும் தாயையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவர் சொல்ல முடியும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, வானத்தில் இருந்து இறங்கி வந்தவர் என்றால் அவர் யார்? 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்கிற அந்த தேவ இரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த இரகசியத்தை அறியாத ஜனங்கள் அன்று தங்களுக்குள்ளே அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டதை ஆண்டவர் இயேசு அறிந்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு திட்டவட்டமாய் கூறுவதை யோவான் சுவிசேஷம் 6:47 எழுதியிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து ஏன் இறங்கி வந்தார்? இதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறிந்திருந்தால்தான் நாங்கள் இந்த பிறப்பு நாளை கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அருமையானவர்களே, ஆகவே அவர் ஏன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பிறப்பு, அதாவது அவருடைய பிறப்பானது அவருடைய முதலாம் வருகை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் 2 வருகையோடு இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் இப்பொழுது இந்த பிறப்பு 1 வருகை என்று அழைக்கப்படுகின்றது. பின் ஆகவே இது ஒரு சாதாரணமாக, ஒரு சர்வசாதாரணமாக நடந்த ஒரு காரியம் இல்லை. ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு, அவர் பிறப்பதற்கு சுமார் 750 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக இந்த உலகத்துக்கு முன்னறிவித்து விட்டார். இப்படி ஒருவர் பிறப்பார், அவருடைய பெயர் என்னவாயிருக்கும், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவருடைய போதனைகள் எப்படி இருக்கும், அவர் எவ்விதமாக மரிப்பார் இந்த உலகத்திலே, எப்படியாக அவர் மரித்தவர் எப்படி உயிர்த்தெழும்புவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடியே யாவும் நிறைவேறினது. பின் ஆகவே அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். அது மட்டுமல்ல, மனிதனை தேவன் படைத்த பொழுது ஆதி பெற்றோர் என்று சொல்லி சொல்லலாம், ஆதாம் ஏவாள் அவர்களை தேவன் படைத்த பொழுது இந்த உலகத்திற்கு இந்த இயேசு இரட்சகருடைய வருகையும் அங்கே வாக்கு பண்ணப்பட்டு விட்டதை நாங்கள் ஆதி ஆகமத்திலே 3:15 நாம் காண முடியும். ஆகவே இந்த முன்னறிவிப்புகள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பால் நிறைவேறியதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இவையெல்லாம் சொல்லுவதெல்லாம் ஒரு கற்பனை கதையல்ல, கட்டுக்கதையும் அல்ல. இது ஒரு சரித்திரத்தினாலே இப்பொழுது நிரூபிக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த தேவனால் இந்த மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இந்த சாட்சியாய் விளங்குகிறது. அருமையானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட இந்த ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் பூரணமானவர்களாகவே தேவனால் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார்களோ, அப்பொழுதே அவர்கள் தங்களுடைய பூரணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆகவே இவ்விதமாக மனுக்குலமானது தேவனை விட்டு தூரமாகிவிட்டது. பின் அந்த மனுக்குலம் தேவனை விட்டு தூரமாக இருந்ததன் காரணம் என்ன? பாவம். பின் ஜீவனுள்ள தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத எந்த ஆத்துமாவும் சாகும் என்பதை ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் 17 வசனத்திலே ஜீவனுள்ள தேவன் திட்டமாய் வெளிப்படுத்தி விட்டார். எசேக்கியல் புஸ்தகத்திலே 18 அதிகாரம் 4 வசனத்திலே பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அங்கே சொல்லிவிட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக அவன் பெற்றுக்கொள்ளுகிற சம்பளம் என்ன தெரியுமா? மரணம், ஆத்தும மரணம். தேவனை விட்டு பிரிந்த இந்த மனுக்குலம் இந்த தேவனுடன் ஐக்கியப்பட அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். பாவத்தோடு ஒரு மனிதன் பரிசுத்த தேவனிடத்திலே நெருங்க முடியாத அருமையானவர்களே. ஆகவே இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து மனிதனை அங்கே மீட்டுக்கொள்ள ஒருவர் தேவையே தவிர அந்த மனிதன் தன்னாலே தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது. மட்டுமல்ல, அந்த பாவத்தில் இருந்து மீட்டுக் கொள்ளுவதற்கு இன்னொரு மனிதன் உதவி செய்யவும் முடியாது அருமையானவர்களே. ஏனென்றால் பாவம் அவ்வளவு கொடூரமானது, கொடுமையானது. ஏனென்றால் ஒரு மனிதனில் இருக்கிற பாவம் காலப்போக்கிலே அது சாபங்களாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பயங்கரமான வல்லமையில் இருந்து ஒரு மனிதனை இன்னொரு மனிதனும் விடுவிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதனும் அதே வல்லமையினால் தான் அவன் கட்டப்பட்டிருக்கின்றான். ஆகவே அவனாலேயும் அது தன்னையும் மீட்டுக் கொள்ள முடியாது, மற்றவர்களையும் மீட்டுக் கொள்ள முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 14 வசனத்திலே சொல்லுகிறார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்று சொல்லி சொன்னார். பின் ஆகவே மனிதன் தன் பாவத்தை போக்க அவன் செய்யும் எந்த முயற்சியும் அவனை அந்த பாவசாபத்தின் வல்லமையில் இருந்து விடுதலையாக்க முடியாது, விடுதலையாக்க முடியாது. பின் ஆகவே எந்த நற்கிரியைகளும், ஒரு வேளையிலே மனுஷன் நான் இந்த நற்கிரியையை செய்தால் அல்லது இந்த நற்கிரியைகளை செய்தால் என்னுடைய பாவம் போகும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பணத்தின் பலத்தை அங்கே வெளிப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு கொள்ளலாம் என்று அவன் நினைக்கிறான். அருமையானவர்களே, அவ்விதமாக அவன் தன்னுடைய பணத்தை செலவு செய்து அல்லது ஒரு நற்கிரியைகளை செய்து, நற்கிரியைகள் செய்வது மனிதனுக்கு மிகவும் நல்லது. ஏழைகளுக்கு உதவி செய்வது, அநாதைகளுக்கு உதவி செய்வது, இவையெல்லாம் மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம் என்னென்றால், இவையெல்லாம் அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள அவனால் முடியாது. அப்படி என்றால் அருமையானவர்களே, பரலோகத்திலே சொர்க்கத்திலே பார்க்கும் பொழுது பணக்காரன் மாத்திரம்தான் இருப்பான், ஏழைகள் இருக்க மாட்டாங்க. சிந்தித்து பாருங்க, ஏழைகள் எங்க போவான் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு? பின் ஆகவே ஒரு மனிதனுடைய பாவத்தை அவனால் போக்க எந்த வகையிலும் போக்க முடியாது, போக்கிக் கொள்ள முடியாது. இந்த பரிதாப நிலையை தேவன் கண்டார். ஆகவேதான் இந்த பாவத்தால் செத்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுவதற்காக, அந்த ஆத்துமாவை விடுதலை செய்யும்படியாக, அந்த தேவனை நோக்கி அந்த ஆத்துமா கதறிக்கொண்டிருக்கிறதே விடுதலை இல்லாமல், ஆகவே தேவன் அந்த விடுதலையை கொடுப்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். எசேக்கியல் 18 அதிகாரத்திலே 4 வசனத்திலே பார்க்கிறோம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா என்று என்னுடையது என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் பிறந்தார் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஆத்துமாவை விடுவிக்கும்படியாக, பாவத்திலே செத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா விடுதலையற்று கதறிக் கொண்டிருக்கிறதை தேவன் கண்டு அந்த ஆத்துமாவை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு அவரே தன் மேன்மையை திறந்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார் அருமையானவர்களே. ஆகவே இந்த ஆத்மா விடுதலைக்காக படைத்தவரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. படைத்தவர்தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும். எனவே தான் இந்த மனிதனுடைய நிர்பந்தமான நிலையை கண்டு தேவன் மனமிறங்கினார். பாவ அடிமைத்தனத்திலே இருந்து அவனை விடுவிக்க அவர் சித்தம் கொண்டார். பிலிப்பியர்லே 2:6-7 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை விட்டுவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு பலியாக கொடுத்து விட்டார். இந்த உலகத்தின் மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டார். அருமையானவர்களே, இந்த மனுக்குலத்துக்கு பரலோகம் கொடுத்த நற்செய்தி இதுதான். பரலோகம் கொடுத்த நற்செய்தி இதுதான். தேவ குமாரனாய இயேசுவை நமது மீட்புக்காக இந்த உலகத்திற்கே கொடுத்து விட்ட மாபெரும் செய்திதான் இந்த கிறிஸ்மஸ். அருமையானவர்களே, தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்து விட்ட அந்த பரலோக பரிசுதான் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் நாட்களிலே பரிசுகள் கொடுத்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அருமையானவர்களே, பரிசுகளை பெற்று சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அது இந்த உலகத்திலே அழிந்து போகிற பரிசுகள், அழிந்து போகிற உலகத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்கிற பரிசுகள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழியாத ஒரு பரிசாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 20:28 நாங்கள் பார்க்கும் பொழுது, மனுஷ குமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி இயேசு தாம் உலகத்துக்கு வந்த அந்த காரணத்தை சொல்லுகிறார். அப்படியாயின் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் அருமையான வழி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய முதலாம் வருகை. இந்த பாவ மனிதனை பாவத்திலிருந்து அங்கே ஒரு விடுதலையாக்க இந்த பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்த வேண்டியிருந்தது. மனிதனுடைய இரத்தம் எல்லாம் பாவ இரத்தம், தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்திலே இங்கே பிறந்த ஆண்டவர் இயேசு, மனுக்குலத்திற்காக பிறந்த ஆண்டவர் இயேசு அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டி இருந்ததினால் தான் அருமையானவர்களே ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் உருவாகி பாவம் இல்லாதவராக அவதரித்தார். லூக்கா சுவிசேஷத்திலே 3:36 நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று பரலோக தூதனால் அந்த கன்னியைக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்ததன் மூலமாக பாவம் இல்லாதவராய் பிறந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தியதன் மூலமாக நமக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். அருமையானவளே, ஆகவே பாவம் மன்னிப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு என்றாலே அதனுடைய அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிப்பார் என்ற செய்தி. ஆம், அருமையானவளே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி செய்தி. அந்த மகிழ்ச்சி செய்தியாக எப்பொழுதும் அது அமைய வேண்டுமாயின் அவரை நாம் விசுவாசித்து அவருடைய சிலுவை பலியை ஏற்று பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இதுவே கிறிஸ்துமஸ் தருகின்ற ஒரு நற்செய்தி அருமையானவர்களே.
Thank you.